சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 49.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றிக் கொள்கின்றேன். நம்முடைய ஞான குருவாகிய நிகண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சுட்டி உவக்கின்றேன். உண்மை விளக்கத்தினூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு தானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை இந்நூலுக்கு எளிமையான சிறந்த உரை செய்து எமக்கு வழிகாட்டுகளுடைய பணிவார்ந்த வணக்கங்கள்.
பாடல் 51, பக்கம் 195. முத்திக்கு வழி. அப்பா அப்பா, இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே. செப்பக்கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் எனக் கோரில் இவை கொண்டார் கருவுந்தி நில்லார்கள்
கான்.
அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே. செப்பக்கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் எனக் கோரில் இவை கொண்டார் கருவுந்தி நில்லார்கள் கான்.
அடிப்படையில இந்த பாடல் பொருள் விளங்குதா? ஒவ்வொரு வழியா வாசி சொல்லுங்க நீங்களே.
அப்பா, அத ஆசிரியர் மாணவருக்கு பதில் சொல்றாரு. அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான். இந்த முத்தி பரமுத்திக்கு என்னென்ன காரணம் என்றால், மாணவர் கேக்குறாரு செப்பாய் அருளாலே, நீ உன்னோட அருள்னால எனக்கு சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் வந்து செப்பக்கேள் அப்படின்னு சொல்ற ரெண்டாவது செப்பக்கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம். குருனா வந்து குரு, அதாவது ஆச்சாரியன்.
ஒப்பில்லாத, ஒப்பில் என்ற சொல் சும்மா போட்டிருக்காரா?
ஒப்பில்லாத,
ஒப்பில்லாத,
ஒப்பில்லாத குரு லிங்க வேடம். வேடம் என்பது அடியார்களை குறிப்பது, லிங்கம் என்பது
அதற்கு சங்கமம் என்று பெயர்.
புரியுது.
லிங்க சங்கமம் என்று மூன்று விதமாக நம்முடைய வழிபாட்டு நிலை பேசப்படும். இங்கே வேடம் என்பது அடியார் சங்கமத்தை சுற்றுவதற்காக வேடம் என்கிறார்.
இந்த என கோரில் இதை மூணு பண்ணிட்டானா, இவை கொண்டானா, இதை நல்லதாக வாங்கி மனதில கொண்டவர்கள் கருவொன்றின் இல்லார்கள் கான் அப்படின்னா திருப்பியும் பிறக்க மாட்டார்கள், பிறவியை எழுத மாட்டார்கள், ஒரு கருவில வரமாட்டாங்க.
அதாவது தத்துவங்கள் எல்லாம் சொன்னார், அதுக்கு பிறகு மலம் ரெண்டும் சொன்னார், கண்மம் ஆணவம் சொன்னார், அதற்கு பிறகு நான் சொன்னார், அதுக்கு பிறகு சிவம் சொன்னார், சிவத்தினுடைய இயல்பிலே இருந்து பஞ்சாக்கிரம் சொன்னார், நடனம் சொன்னார், அது ஆட்கொள்ளுகிற முத்தி நிலையினுடைய விவரங்கள் சொன்னார். இப்பொழுது அதற்கான அதை ஏற்படுத்தக்கூடியதான அந்த வழிபாட்டு நிலைகளை சொல்கிறார். குருலிங்க சங்கமம் என்பதை பற்றி சொல்ல போகிறார்.
பதவுரை. அப்பா ஐயனே, இம்முத்திக்கு இப்படிப்பட்ட முக்தியை அடைவதற்கு அழியாத காரணம்தான், நிலையான வாயில்தான் யாது என்பதை அருளாலே தயை கூர்ந்து செப்பாய் கூறி அருள்க என்று மாணாக்கர் வேண்ட ஆசிரியர் பின்வருமாறு கூறுகிறார். செப்பக்கேள் யாம் கூறுவதை கேள். ஒப்புயில் ஒப்பில்லாத குரு லிங்க வேடம் என குரு லிங்க சங்கம வழிபாடே வீட்டிற்கு வாயில் என்று கூறில் ஆகமங்கள் கூறுமானால் இவை கொண்டார் இம்மூன்று இடங்களிலும் இறைவனை தெளிய கண்டு வழிபடுதலை மேற்கொண்டவர் கரு ஒன்றி நில்லார்கள், கருவில் பொருந்தி மீண்டும் பிறவார், அதாவது வீடு பெறுவர் கான். இதனை உணர்வாயாக.
வீடு பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, முத்தி பரமுத்தி என்பதுதான் வீடு, வீடு பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இப்ப வீட்டுக்கு வாசல் சொல்லுகிறார். எதனூடாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையலாம், வாசல் என்பது வீட்டுக்குள்ளே நுழைகிற பகுதி. இந்த பாடலிலே வீட்டினுடைய வாசல் சொல்லுகிறார். மூன்று வாசல்கள், மூன்று நிலைகளை வாசலாக கொள்ளலாம் என்று, ஒன்று குரு, அடுத்தது லிங்கம், அடுத்தது சங்கமம். ஒப்பில் என்ற சொல்லுக்கு நான் வேண்டுமென்றேதான் பொருள் கேட்டேன். அது அர்த்தத்தோடு போட்டிருக்கிறார். இந்த மூன்றுக்கு வேறொன்று ஒப்பாகாது என்பதை சொல்வதற்காகத்தான் ஒப்பில் என்ற வார்த்தை போட்டிருக்கிறார். விவரம் படிக்கிற போது மிச்சம் படிக்கிறேன்.
பொழிப்புரை. ஐயனே, இம்முத்தியை அடைதற்கு உரிய வழியை கூறி அருள்க என வேண்டுகிறார் மாணவர். ஆசிரியர் கூறுகிறார், குரு, லிங்கம், சங்கமம் என்னும் இம்மூன்றுமே இறைவன் விளங்கி தோன்றும் இடங்கள் என்று ஆகமங்கள் கூறும். இவ்விடங்களில் முதல்வனை தெளிய கண்டு வழிபடுதலை மேற்கொண்டவர் கருவில் பொருந்தி மீளப்பெறவார். விளக்கம். குரு வழிபாடும் லிங்க வழிபாடும் அடியார் வழிபாடும் ஆகிய இவையே முக்திக்கு வழியாகும் என்பது கூறப்பட்டது. தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறது. தாபரம் பெயராது நிற்பன. திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கம்
முதலிய ரெண்டு வகையாக பிரித்து சொல்வார்கள். ஒன்று தாவரம், அடுத்தது சங்கமம். அசையாமல் ஓரிடத்தில் நிற்கும் உயிர் தாவரம், அசையும் உயிர் சங்கமம். இது அடிப்படையிலே தாவர சங்கமத்துக்கான விளக்கம். இங்கே அதற்கான விளக்கம் சொல்ல போகிறார்.
தாவரம் பெயராது நிற்பன. திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கம் முதலிய திருவுரு படிமங்கள் தாவரம் எனப்படும். சங்கமம் உலாவுவன, அதாவது அடியார்கள். மேற்கூறிய செய்யுளில் குருவையும் சங்கமம் என்பதனுள் அடக்கி இறைவனது வடிவங்களை தாவரம் சங்கமம் என இரண்டாக கூறியுள்ளமை காணலாம்.
அதாவது சிவன் பிரவகித்து இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கிற சிலைகள் இருக்கிறதே, அதை தாவர வழிபாடு. தாவரம் என்றால் அசையாமல் நிற்கிற சிவன், அவர் அங்கே இருப்பார், நாம் தேடி காண வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, சிவனை உட்கொண்ட ஞானியர்கள் அசைந்து திரிவார்கள், அவர்கள் நடமாடி திரிவார்கள். சிவனை உட்கொண்டு நிற்கிற லிங்கங்கள் எப்படி சிவரூபமாக கருதப்படுகிறதோ அதுபோல சிவனை உட்கொண்டு நிற்கிற அடியார்களும் சிவரூபமாகவே கொல்லப்படுவார்கள். அதனாலே அசையாத அந்த லிங்கங்களை தாவரம் என்றும் அசைகின்ற இந்த லிங்கங்களை சங்கமம் என்றும் சொல்லுகிற விளக்கம் இருக்கிறது. அதனாலேதான் அது ரெண்டையும் பற்ற சொல்லி சொல்லுகிறார்.
முத்தி தலைவர், இவ்வுலகில் இவ்வுடம்போடு கூடி வாழும்போதே
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சத்து அசத்து, சித்து அசித்து, தாவரம் சங்கமம். இந்த சொற்கள் எல்லாம் எங்களுக்கு இப்பொழுது தத்துவத்துக்குள்ளாக பிரத்யேகமாகிற சொற்கள். சித்து என்றால் அறிவு பொருள், அசித்து என்றால் அறிவில் பொருள், சத்து என்றால் உள்பொருள், அசத்து என்றால் இல்பொருள். அதுபோல தாவரம் என்றால் அசையா பொருள், சங்கமம் என்றால் அசையும் பொருள். இந்த சொற்கள் பிறகு வலு இலகுவாக வேறு இடங்களிலே பயன்படுகிற பொழுது அந்த சொல் சொல்ல அந்த பொருள் புத்திக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். எந்த அறிவியல் கல்வியிலையும் அது முக்கியம். அறிவியல் கலை சொற்கள் கொஞ்ச நாளைக்கு பயிற்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சொல்லை சொல்ல அந்த சொல்லுக்கான பொருள் நெஞ்சிலே நேரடியாக வந்தால்தான் அந்த படிப்பை தொடர்ந்து படிக்க முடியும். அதை புரிந்து கொண்டு இந்த சொற்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
முத்தி தலைவர், இவ்வுலகில் இவ்வுடம்போடு கூடி வாழும் போதே சிவத்தை அணைந்து முத்திநிலை வாய்க்க பெற்றவரை சீவன் முக்தர் என்பர். அவர் குரு முதலிய மூவரையும் வழிபட்டு வாழும் பக்தி நெறியில் உறைந்து நிற்பர் என்பதை உணர்த்துகிறார் ஆசிரியர்.
அதாவது சீவன் முக்தர், சீவன் முக்தருக்கு நம்முடைய சமயத்திலே பயன்படுத்துகிற இன்னொரு சொல் சாமு சித்தர் என்பார்கள். சீவன் முத்தர், சாமு சித்தர், இவையெல்லாம் கருத்துள்ள சொற்கள். சீவன் முத்தர் யார் என்றும் ஒன்று நான் பல தரம் உங்களுக்கு விளக்கம் பண்ணிவிட்டேன். உடம்புக்குள்ளே உயிர் நிற்கும், அந்த உயிர் அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும். உயிர் உடம்புக்குள்ளே நிற்கிற காலத்திலேயே, அதாவது அதனுடைய பிரார்த்த வினை முடிவதற்கு முன்பேயே கூட உயிர் திரையோடு ஒன்றுகிற சக்தியை பெறும். சில பேருக்கு, மிக அபூர்வமானவர்களுக்கு, உடம்புக்குள்ளே உயிர் நிற்கிற பொழுதே உயிர் சிவத்தை சார்ந்துவிடும். நாங்கள் முன்னே படித்தோமே இந்த பரமுத்தி நிலை அல்லது முத்தி நிலையே சார்ந்துவிடும். ஆனால் உடம்பு நிற்கும், ஏனென்றால் உடம்பினுடைய அந்த அது ஒன்று சட்டம் முடியவில்லை, அது பரார்த்தம் அனுபவி முடிந்த பிறகுதான் அந்த உடம்பு அழியும். ஆகவே முத்தினிலை எய்திய பிறகு அந்த உடம்புக்குள்ளே உயிர் முத்தினிலை பெற்றிருக்கும். உடம்பு தான் கொண்டு வந்து அந்த வேலையை முடிப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படி இயங்குகிற அந்த உடம்புக்குள்ளே உடம்போடு ஒட்டாமல் நிற்கிற அவர்களைத்தான் நாங்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். உடம்பு ரூபத்திலே நிற்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே முத்தி பெற்று இருப்பார்கள், உலகத்திலே ஒட்டாமல் இருப்பார்கள், அவர்கள் தான் சீவன் முத்தர்கள். இந்த மூன்று பேரும் இந்த சீவன் முத்தர்கள் என்ன செய்வார்கள் என்றாலாம், இந்த குருலிங்க சங்கம வழிபாட்டை செய்தபடியே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் திருப்பி வழிவி கீழறங்காமல் இருப்பதற்கு இந்த மூன்று வழிபாடும் துணை செய்யும் என்பதைத்தான் இப்ப கடைசியா நீங்கள் வாசலே சொன்னார். திருப்பி அதை ஒரு தரம் வாசிக்கும்.
இவ்வுலகில் இவ்வுடம்போடு கூடி வாழும் போதே சிவத்தை அணைந்து முத்தி நிலையை முத்தி நிலை வாய்க்க பெற்றவரை சீவன் முக்தர் என்பர். அவர் குரு முதலிய மூவரையும் வழிபட்டு வாழும் பக்தி நெறியில் உறைந்து நிற்பர் என்பதை உணர்த்துகிறார் ஆசிரியர்.
முதலிய மூவரையும் என்றால் குருலிங்க சங்கமம் மூன்றையும் வழிபடுகிற நிலையிலே இருப்பார்கள்.
அந்த பாட்டு முடிஞ்சிச்சுங்க. 51வது பாட்டு பாடல் 52.
ஒன்று கவனியுங்கள், சங்கமம் சொல்லுகிற பொழுது வேடம் என்று சொல்வார்கள் வருகிறது அல்லவா? இப்ப நீங்க வாசிக்கிற பொழுது எங்கேயோ வந்தது.
ஆமாங்க, குரு லிங்க வேடம் பாடல் அப்படித்தான் இருக்கு. குரு லிங்க வேடம்.
பொதுவாக வேஷம் என்பது நாங்கள் வெளியிலே பூணுகிற தோற்றத்தை சொல்லுவோம். இதே இந்த வேடம் என்ற சொல்லை மெய்கண்டதேவர், இவர்களுக்கெல்லாம் மூலநூல் செய்தவராகிய மெய்கண்டதேவர் 12 சூத்திரத்திலே கன்ற 12வது சூத்திரத்திலே போடுகிற பொழுது இந்த வேடம் என்று சொல்லி பாவிப்பார். செம்மலன் நோந்தால் சேர ஒட்டா அம்மலம் களி அன்பரொடு மறி மாலரு நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணின தொழுமே. இதுதான் சூத்திரம். இப்போ இந்த மலிந்தவர் வேடம் வேடம் என்று சொல்லுகிறே என்றால் வேடத்துக்கே ஒரு சக்தி உண்டு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நெற்றியிலே விபூதி பூசுகிறோம், புருத்தராக்கம் பூசுகிறோம், இது ஒரு சிவனடியார் வேடம். இதுவே பல இடங்களிலே நம்மை பிழை செய்யாமல் காக்கும். அது மட்டுமல்ல, நம் தோற்றமே நமக்கு சிவத்தை நினைவூட்டி நினைவூட்டி நம்மை நெறிப்படுத்தும். அதற்காகத்தான் பழைய மனிதர்கள் அதெல்லாம் நாகரீகங்கிறது நம்முடைய சமயத்தில் மட்டும் அதை விட்டு விட்டோம். அதாவது சிவ சின்னங்களை தரித்தல் என்பது இன்றைக்கு ஒரு அநாகரிக செயல் என்று ஆகிவிட்டது. பல பேர் அப்படி ஆகிவிட்டார்கள். விபூதி பூச விரும்புவதில்லை, கழுத்திலே உருத்திராக்கம் போட விரும்புவதில்லை. என்றால் இதெல்லாம் ரொம்ப இந்த காலத்துக்கு ஒவ்வாத வேடம் என்று சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அந்த சிலுவை தொங்குகிற மாலையை போட்டபடிதான் தெரியும். இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொப்பியை கழட்டுவது இல்லை. அவர்கள் அந்த வேடத்தை பூணுவதிலே ரொம்ப அக்கறை காணுகிறார்கள். நாங்கள் மட்டும் அதை விட்டிருக்கிறோம். நம்முடைய பெரியவர்கள் தான் இந்த வேடத்தின் பெருமையை சொல்கிறார்கள். இந்த தோற்றமே நமக்கு ஒரு சிவத்தன்மையை உருவாக்கும். அது அனுபவத்திலே தான் புரியும். நாளாந்தர் நெற்றியிலே விபூதி பூசை கொண்டு வாருங்கள். ஒரு நாளைக்கு விபூதி பூசாவிட்டால் உங்கள் முகத்தை உங்களாலேயே பார்க்க செய்யாது. அது அது ஒரு ஒரு இயல்பிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு. நான் குங்குமம் போட்டு வைத்து 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 நான் ஒரு நாள் போட்டு வைக்காவிட்டால் என்னை எல்லாரும் கேட்பார்கள், போட்டு வைக்கவில்லையா என்று கேட்பார்கள். அது ஒரு ஒரு முகத்துக்கான ஒரு அடையாளமாக போய்விடும். அதுபோல சில பெண்கள் நெற்றியிலே குங்குமம் வைக்காவிட்டால் அது பெரிய சங்கடமாக தெரியும். அவர்கள் போட்டு வைத்தால்தான் அந்த வீட்டுக்கு லட்சுமிகரம் தரும். இப்போ வேடத்திலும் சில தன்மைகள் உண்டு, அதை மறந்து போகக்கூடாது. என்னுடைய குருநாதருடைய ஞாபகமாக நான் குடிமை வைத்தேன். ஆரம்பத்திலே அது வேடம்தான். என்னுடைய அவர் மேலே கொண்ட ஆசை, அவர் குடிமை வைத்திருக்கிறார் என்பதற்காக பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானும் குடிமை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்தேன். அதிலே பல விஷயங்களை நான் பின்னாலே உணர்ந்து கொண்டேன். நான் குடிமை வைக்க அவர் குடிமையை அறுத்து விட்டார். அவர் ஒரு நேர்த்தி கடன் வைத்து குடிமையை வெட்டி விட்டார். ஒரு மாதத்துக்குள்ளே அவருடைய உயிர் பிரிந்து விட்டார். என்னுடைய ஆசிரியர் வித்வான் ஆர்முகம் அவர் மேலே ரொம்ப உயிர் வைத்திருந்தவர். அது அவர் இறந்த பிறகு 6 மாசத்திலே இவர் இறந்து போனார். அவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்வார், அவர் தன்னுடைய உயிர்நிலையை தன்னடா உனக்கு தந்து விட்டு போயிட்டார் என்று எனக்கு சொல்வார். அவருடைய தன்னுடைய ஆற்றலை உனக்கு தர குடிமை வடிவாக தந்து விட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, நான் அதுக்கு முன்பு காலத்திலே நான் படிக்கிற பொழுதெல்லாம் அசைவம் முதலியவையெல்லாம் சாப்பிட்டவன். பிறகு இந்த குடிமையோடு போய் சாப்பிட முடியல, ஏனென்றால் எல்லாரும் இதனுடைய ஐயர் வந்து சாப்பிடுகிறார் என்ற மாதிரி பார்ப்பார்கள். அதுவே என்னை நெறிப்படுத்தியது. பல விஷயங்களிலே பிழை செய்யாமல் இருப்பதற்கு அந்த குரு பிரசாதமே எனக்கு வழிகாட்டியது. நான் அதனாலதான் சொல்லுகிறேன், சில நேரத்திலே ஒரு குற்றம் செய்து விட்டு போகிறீர்கள், ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான், போலீஸோடையோடு நிற்கிறான், உடனே பயம் வருகிறது அல்லவா? அந்த தோற்றமே அவன் போலீஸ்காரனாக இல்லாவிட்டால் கூட அந்த தோற்றம் அவனுக்கு அச்சம் தருகிறது அல்லவா? ஆகவே சிவபீடம் என்பது ஒரு தகுதி, இதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இளையோர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். அது தகுதியாக கருதும்படியாக சிவசின்னங்கள் தரித்தவர்கள் வாழ வேண்டும். பல பேருடைய நடைமுறையாலே தான் சிவசின்னங்கள் இன்றைக்கு ஒரு இழிவுபட்ட விஷயங்களாக மாறிவிட்டது. ஆகவே சிவசின்னங்களை தரித்தல் முதல் வேடமாக இருந்தாலும் அது உங்களுக்கு துணை செய்யும். அதனாலேதான் மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தான். அவன் சரியான சிவனடியானா அதெல்லாம் நீ பார்க்காதே, அவன் நெற்றி நிறைய தூதி பூசியிருக்கிறான், ருத்ராக்கம் போட்டிருக்கிறான். அவனை பார்த்த உடனே உனக்கு அந்த சிவ சின்னங்கள் சிவனை ஞாபகப்படுத்துறது அல்லவா? அந்த அளவிலே உனக்கு போதும். அவனை ஆராய்வது உங்களுடைய வேலை இல்லை, அது அவரவர் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தண்டனை பெற்றுக் கொள்வார். அதனாலேதான் அவரே சொல்லுகிறார், மாலரு நேயமும் அணிந்தவர் வேடமும். முன்னுக்கு அன்பரோடு மறியின்னு அதை சொல்லிவிட்டார் தனியே. அன்பரோடு மறிய என்கிற பொழுது உண்மை சிவனடியார் வேடத்தை கூட தொழு என்கிறார். வேடத்தை கூட தொழு என்று கேட்டால் அந்த அந்த அமைப்பு உன்னை நெறிப்படுத்தும். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்திருக்கு போகட்டும், உன்னை நெறிப்படுத்தும். அதனாலே சிவ வேடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வளர்க்க வேண்டும், நாமும் வளர வேண்டும். அதை சொல்வதற்காக இந்த இடத்தை எடுத்தேன்.
பாடல் 52. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தித் தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றுடுவர் பார்.
நான் என்னொன்று சொல்லிட்டு பாட்டுக்குள்ளே வருகிறேன். கடவுள் இந்த முக அமைப்பிலே நெற்றியை இப்படி சின்னங்கள் தரிப்பதற்கு தான் விட்டிருப்பார் போல் இருக்கிறார். நான் சும்மா சொல்றேன், இப்ப இதுல விபூதி பூசி பாருங்கள், அது ஒரு ஏதோ கோளாறு பண்ணின மாதிரி இருக்கும், மூக்கட பூச முடியாது. முகத்திலே இந்த இடம் அதாவது ஏதாவது ஒரு அமைப்பை பயன்படுத்துவதற்காக விட்ட இடம் போல தெரிகிறது. ஆகவே நெற்றியிலே பூசினால் அசிங்கமாக தெரிய போவதில்லை, அது நாம் விட்டால் என்ன விபூதி பூசலான், அது அதுக்குரிய இடம் போலத்தான் தெரிகிறது. ஆகவே அந்த இடத்தை ஒரு கிரௌண்ட் தந்திருக்கிறான் கடவுள், அதிலே ஏதாவது வீடு கட்டி வாழுகிற வழியை பார்க்க வேண்டும் என்பதை.
பாடல் 52. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தித் தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார். 52ங்க ஐயா,
எவ்வளவு தூரம் ஒரு கை குழந்தையை கையிலே பிடித்து கூட்டி கொண்டு போற மாதிரி நம்மை கூட்டி கொண்டு போறேன். எனக்கு ஒவ்வொரு பாடல் படிக்கிற பொழுதும் அந்த உணர்வு தான் வருகிறது. தத்துவம் விளக்கம் செய்தார், பிறகு கண்மம் மாணவம் விளக்கம் செய்தார், பிறகு உயிர் விளக்கம் செய்தார், பிறகு பதி விளக்கம் செய்தார், பிறகு பஞ்சாக்கர விளக்கம் செய்தார், சிவநடனம் சொன்னார், பஞ்சாக்கரத்திலே எதை ஓதுவது, எதை ஆர் யார் எதை எதை ஓதுவது என்ற விவரம் சொன்னார், அது எப்படி முத்து நிலையை உருவாக்கும் என்று சொன்னார். அந்த முத்துநிலை உருவாக்குவதற்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார் பாதை. குருலிங்க சங்கமம் இது மூன்றையும் பேணுவாயாக என்பதை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிலே இந்த பாடல் திருப்பூர்தரம் பாடலை படியுங்கள்.
கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தித் தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார்.
ரொம்ப முக்கியம், இந்த மூன்றையும் தொழுவது என்பது ஒன்று குருலிங்க சங்கமம். இதை முதலில் சொன்னார், இதை தொழு என்றார். பிறகு ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றுகிறார், இதை பத்தியோடு தொழு என்கிறார். இவ்வளவு அந்த படிப்படியாக ஒரு குழந்தைக்கு சொல்வது, முதல் குருலிங்க சங்கமத்தை தொழு, தொழுத உடனே பக்தி வரப்போவதில்லை, மெல்ல மெல்ல அதை நீ தொழுது கொண்டிருந்தால் பக்தி வந்துவிடும். இந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மணிவாசகருடைய ஒரு பாடல்கரியை அப்படியே எடுக்கிறார். வாசகரை போல இந்த இடங்களை விளக்கம் பண்ணுவதற்கு இன்னொருவர் இனிமேல் பிறக்க போவதில்லை, அது சிவனுடைய அம்சமாகவே அவர் வந்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னார், இறைவனிடம் போய் பொதுவாக வரம் கேட்கிறவர்கள், நான் பேச்சவில்லை அதை அப்படித்தான் சொல்வதுண்டு, வரம் கேட்கிறவர்கள் என்ன கேட்பார்கள், இருக்கிற தகுதியை விட தகுதியை கூட்டி விடுதான் கேட்கிற வழக்கம். என்னிடம் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது, அடுத்த வருஷம் அது 20 லட்சமாக ஆக வேண்டும் தானே கேட்போம். அதுபோல நான் பிஏ படித்திருக்கிறேன், அடுத்த ஆண்டிலே நான் எம்ஏ பாஸ் பண்ண வேண்டும் தான் கேட்போம். எனக்கு என்ன கல்யாணமாகவில்லை, கல்யாணமாக வேண்டும், அது குழந்தை பிறக்க வேண்டும், அப்படி ஏதாவது ஒரு தகுதியை கூட்டும்படியாக கேட்பதுதான் பொதுவான மனிதருடைய வழக்கம். ஒரே ஒருவர் தான் கடவுளுக்கு முன்னாலே போய் நின்று எனக்கு தகுதி கூடிவிட்டது குறைத்து விடு என்று கேட்டார். எனக்கு தேவையில்லாம பின்ன அளவுக்கு அதிகமாக தந்து விட்டாய், எனக்கு குறைத்து விடு என்று கேட்கிறார். அப்படி கேட்டவர் மணிவாசர். சரி, ஒருவரும் உள்ளதை குறைத்து விடு என்று கேட்க மாட்டார்கள். என்ன குறைத்து விடு என்று சொன்னார், எனக்கு இந்த ஆறறிவு என்று ஒன்றை தந்து அந்த புத்தி எல்லாரத்தையும் ஆராய்ந்து கொண்டு ஒன்றிலே நிக்க விடுகிறதில்லை. அது உங்களுக்கே அனுபவத்திலே தெரியும், எத்தனை கேள்வி பிறக்கிறது படிச்சு முடிச்ச உடனே. இப்போ புத்தி என்ன செய்யும் என்றால் ஆராய்ந்து கொண்டே இருக்கும், ஆராய ஆராய கடவுள் அகப்படவே மாட்டான். ஆராயிறவனுடைய புத்திக்கு கடவுள் அகப்படவே மாட்டான். கரடாழ்வார் துதியிலே கம்பர் பாடுகிறார், ஆராயின் ஏதும் இளையாதி யாரையும் அதிரேகமாயே அறிவார். ஆராய்ந்தால் இல்லாமல் போய்விடுவான் கடவுள், ஆராயாதவன் எவனோ அவனுக்குத்தான் கடவுள் அகப்படுவான். இப்போ அந்த ஆறறிவான புத்தி இருக்கிறதே, அந்த ஆறறிவாகிய அந்த பகுத்தறிவு என்ற புத்தியை ஆண்டவனே எனக்கு நீ தந்தாய், அதனாலே உன்னை நான் பற்ற கஷ்டமாக இருக்கிறது, தயவு செய்து என்னை அதை அந்த ஆறாவது அறிவை நீக்கிவிடு என்று கேட்டவர் மாணிக்கவாசகர். அதை வெளிப்படையாக சொல்லாமல் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பசு அதனுடைய கன்று பக்கத்திலே எங்கேயாவது ஓடி கொஞ்சம் மறைந்துவிடும், அது கிராமங்களில் வாழ்ந்தால்தான் அந்த அனுபவம் தெரியும். கன்று கண்ணுக்கு ஆகப்படவில்லை என்ற உடனே இந்த பசு படுகிற பாட்டை பார்க்க வேண்டும், கயிற்றை அறுத்து கொண்டு ஓடுவது போல சத்தம் ஓடும், அந்தபடி கஷ்டப்படும். கன்று கிட்டையில வந்தவுடனே தான் அது ஆறுதல் படும். இப்போ இது மாட்டுக்கு இருக்கிற இது, நம்ம வீட்டு பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் காணவில்லை என்றால் இந்த அளவுக்கு நாங்கள் பதற்பதில்லை. என்ன எங்களுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது, பிள்ளை ஜீவனுக்கு போயிருப்பான், அங்கே கிச்சன்ல இருப்பான், நாம ஒரு பதில் சொல்லி கொண்டு அவன் வந்துருவான் என்று நம்பிக்கையிலே தேடாமல் இருப்போம். ஆறாவது அறிவு இல்லாதபடியால் பசுவுக்கு அப்படி இருக்க முடியாது, புள்ளுமே போயிருக்கும் அங்க போயிருக்கும் என்று அது ஆறுதல் படாது. கண்டை காணவில்லையா, காணும் வரைக்கும் கிடந்து துடிக்கும், அதுபோல என்னுடைய மனதை ஆக்கிவிடு என்றார். அதாவது ஆறறிவை ஐந்தறிவாக்கிவிடு என்கிறார் மணிவாசன். குற்றாலத்து அமந்துரை கற்றாரை நான் வேண்டேன், ஒரு பாடலும் பாருங்க என்னத்த சொல்கிறது, சொல்லுகிறார் போய் கடவுளுக்கு முன்னுக்கு, படித்தவனை என கிட்ட விடாதே, படித்தவனை என கிட்ட விடாதே, அவன் உனக்கு கிட்ட என்ன வராம பார்த்துக்கொள்வான். நாம படிக்கிற படிப்பெல்லாம் அதைத்தான் செய்யும். கற்றாரை நான் வேண்டேன், எனக்கு படிப்பு படித்தவன் ஒன்றும் வேண்டாம், இல்ல உற்றாரை நான் வேண்டேன், எனக்கு சொந்தக்காரர் ஒன்றும் வேண்டாம், ஊர் வேண்டேன் எனக்கு என்று ஒரு ஊர் வேண்டாம், பேர் வேண்டேன் எனக்கு பேரும் வேண்டாம், உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன், படித்தவனே என்கிட்டையும் விடாதே, கற்பனவும் இனி அமையும் என்ற அங்க அனுபூதியிலே அவரும் இதை சொல்லுவார். அருமையினார் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மொய்பொருளியுகுவையோ. கரவு என்றால் கள்ளத்தனம், கள்ளத்தனம் நிறைந்த கல்வியாளர்களிடம் போய் ஒன்றை கேட்டு பெறாமல் என்னை பார்த்துக்கொள்ளு, படித்தவன்கிட்ட போக விட்டுறாதே என்றார். அப்ப கற்றாரை நான் வேண்டேன் சொல்லிவிட்டு சொன்னார். அப்ப படிப்பு இல்லாமலே இருக்கிறதா என்றா, இல்லை கற்பனவும் இனி அமையும் என்றார். அவனிடம் போய் சேர்ந்து விட்டால் எது எது அமைய வேண்டுமோ அது அது தானாக அமைந்து போகும். நீ போய் ஒன்றும் படிச்சு சித்தாந்தம் படிச்சு 54 படிச்சுதான் உனக்கு சித்தாந்தம் தெரிய தேவையில்லை, அவனிடம் போய் சரணடியை அது தானாக உன் புத்திக்குள்ளே வந்து உட்கார்ந்துவிடும். 54 பாட்டும் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துடும். ஜெயராஜ் என்ன எவன் கேள்வி கேட்டாலும் 12 பாட்டில் பதில் சொல்லான், அல்லது பதிலே சொல்லாமலும் இருக்கலாம், அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடும் என்கிறான். முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், படிப்பு இல்லாத ஆட்கள் கூட வாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்று கண்ணதாசன் பாடினான். வேதத்துக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன்தான் அறிவு, அவனை சார்ந்து விட்டால் அவ்வளவும் அறிவாகிவிடும். அதனாலே சொன்னார் கற்பனவும் இனியமையும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். உலகம் நடக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரே ஒரு தரிசை, குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா. திருக்குற்றாலத்தில இருக்கிற சிவலிங்கத்தை நினைக்கிறார். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, கூத்து தான் அங்கையும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏன்னா அதுதானே ஆட்கொழுங்கிறது, அது அஞ்சு ஐந்தொழில் செய்த வேற இல்லவா. குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுகனே. அதே சொல்ல இங்க எடுத்து போடுறாங்க. கற்றாவின் மனம் என்றால் கன்று குட்டியை பிரிந்து நிற்கிற ஆ கற்றா, அந்த பசு எப்படி துடிக்குமோ அப்படி நான் உன்னை நினைத்து துடிக்கிற பக்தியை தான். அதுதான் பக்தி. ஒரு நிமிடம் அந்த ஆண்டவனை தானாட்டி கிடந்து நின்று பதற வேண்டும். நின்று ஐயோ நான் கும்பிடாம இருக்கிறேனே என்று மனம் துடிக்கிற அளவுக்கான பக்தியை கொடு. அப்படி இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தார் சிவபெருமான். ஒரு அரசனுக்கு சிலம்போசை காட்டு பூசையில சிலம்போசை கேட்க செய்வார். ஒரு நாள் பூசையில சிலம்போசை கேட்கல, அந்த உயிரை விட போயிட்டு. இப்படியான இதுதான் பக்தி. கற்றாவின் மனம் என்கிறது ஒரு கற்றுக்குட்டியை இழந்த தாய் போல உண்மை நினைத்து என் மனம் துடிக்க வேண்டும். எப்படி துடிக்க வேண்டும்? இந்த குருலிங்கத்தை சங்கமத்தை காணுகிற பொழுதெல்லாம் துடிக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை மணிவாசகரிடம் கடன் வாங்கி அவர் போடுகிறார். படிங்க.
கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தித் தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார்.
நம்மை விட உயர்ந்தவர்களைத்தான் நமக்கு உவமை சொல்லுகிற வழக்கம். இது ஒரு மாடு போல எனக்கு இருக்க வேணும் என்கிறார். நம்மை விட தாழ்ந்ததை உவமை சொல்லி நமக்கு காட்டுகிறார். நாம் நேரா காண வேணும் பாருங்க. உவமைகள் கண்ணுக்கு தெரிந்தால்தான் சுவை. பசு கன்றை விட்டு பிரிந்து தேடுகிற தேடல் பெங்க நமக்கு பெரும்பாலும் பார்க்கவே கிடையாது. படுகிற பாடு கஷ்டப்பட்டு கிட்டடியில வந்தோன்னா அதை நக்கு நக்கு நக்குன்று நக்கி அதுல மடியிலே பால் சுரந்து அது மூத்தை நக்கும் பின்பக்கத்தை நக்கும் அது அது காடுகிற அன்பு இருக்கிறதே கண்ணப்பனை நினைத்தீர்களானால் அப்படியே அந்த பசுமாடும் கன்றும் தெரியும். அவ்வளவுதான். அப்படி
பதவுரை. முத்தித் தலைவர் சீவன் முக்தர் ஆசான் தமக்கு தெளிவினை தந்த குருவையும் லிங்கம் திருக்கோவிலில் உள்ள திருமேனிகளையும் உயர்வேடம் உயர்ந்த திருவேடம் பூண்ட மெய்யடியார்களையும் பற்றாக உற்று தமக்கு பற்றுக்கோடாக பொருந்தி கன்று ஆ கன்றை ஈன்ற தாய் பசு மனம் போல் தன் கன்றை நோக்கி மனம் குழைந்து நிற்பதைப் போல கசிந்து கசிந்தே உருகி.
இப்ப பாருங்க, கற்றா கன்றை இழந்த பசுவின் குழைந்து குழைந்து நிற்பது போல சொல்லாக கடந்து போய்விடலாம். அது உணர்வாக கிடக்கப்படாது. அது அந்த சொல்லுக்குள்ளே எத்தனையோ உணர்வு இருக்கிறது. எங்கேயாவது கிராமத்துக்கு போனால் ஒரு நாளைக்கு இந்த பசுவையும் கண்டையும் பார்த்தீர்களானால் பேர்பட்ட உவமை இந்த உவமை என்பது புரியும்.
கன்று ஆ கன்றை ஈன்ற தாய் பசு மனம் போல் தன் கன்றை நோக்கி மனம் குழைந்து நிற்பதை போல கசிந்து கசிந்தே உருகி குரு முதலிய மூவரையும் கண்டபோது மனம் மிக கசிந்து உருகி முழு மலத்தை மலவாதனையை மோசிக்கும் போக்குகின்ற பத்திதனில் பக்தி நெறியில் நின்றிடுவர் ஊன்றி நிற்பர் பார். ஆதலால் குருலிங்க சங்கம வழிபாடே முத்திக்கு சிறந்த சாதனம் என்பதை அறிவாயாக.
பார் என்பது அறிவாயாக. பாருங்கள், நம்முடைய சமயத்தினுடைய ஒரு பெருஞ்சிறப்பு. நான் முன்பும் இதை சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்திலேயே நான் இப்பதான் அதை பார்க்கிறேன். நாங்கள் இந்த நூலிலே படிக்க வந்தது என்னவென்றால், இது சைவ சமயத்தினுடைய அறிவு பாதையை தான் படிக்கிறோம். தத்துவ பாதை என்பது அறிவு பாதை இல்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், உணர்வு பாதை அறிவு பாதை என்று சமயத்திலே ரெண்டு உண்டு. சோத்திரம் உணர்வு, சாத்திரம் அறிவு என்றேன். இப்ப நாங்க படித்துக் கொண்டிருக்கிறது சாத்திரம். ஆகவே அறிவு பாதையை நமக்கு சொல்லி கொண்டு வந்தவர் கடைசி 51வது பாட்டிலே. இது 51வது பாடலா? 52 பாரு முடித்து விட்டார். அறிவு பாதையினுடைய அதாவது இப்படியே என்ன அந்த மலை உச்சிக்கு போகலாம் என்றால் அங்க போய் கீழே காட்டுகிறார். இதுதான்டா வழி என்றார். நாங்க நின்ற இடம் அதுதான். சாதாரணமா நாம நிக்கக்கூடிய இடம் பத்து நிலை, இதுல இருந்து அறிவு பாதையில ஏறி ஏறி எங்கேயோ போய்விடலாம்னு தான் அந்த உச்சிக்கு போகணும்னு காட்டுறாரு. நீ தெரியாம வந்துட்டேப்பா, கீழே தாண்டா அந்த இடம் இருக்கு, அங்கு போடான் பத்தி தானே பார் என்கிறார். ஆகவே எக்காரணம் கொண்டு இந்த தத்துவங்கள் படிக்கிற பொழுது பக்தி நிலைக்கு ஒரு சிறு அறிவு நிலைக்கு சேதம் வந்தால் ஒரு நட்டமும் இல்லை, பக்தி நிலைக்கு ஒரு சிறு சேதமும் வராமல் பார்த்துக்கொடு. ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பெரும்பாலும் இந்த அறிவு நிலை படித்தவர்கள் பக்தி நிலையிலே மனதை செலுத்த கஷ்டப்படுவார்கள். புத்தியே அவர்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் காலை இங்க நெட்டி கும்பிடுறதா, அங்க நெட்டி கும்பிடுறதா, அந்த பூஜை பாக்குறதா, இன்றைக்கு அட்டமியா நவமியா, இதே வேலையாக இருந்து பக்தியை வடுவ விட்டு விடுவோம். பக்தியை தொடுவதை விட்டு விடாதே என்பதை மூல குருவும் சொன்னார், இந்த குருவும்
பொழிப்புரை. சீவன் முத்தராய் உள்ள தலைவர் தமக்கு தெளிவினை தந்த குருவினையும் திருக்கோவிலில் உள்ள திருமேனியையும் உயர்ந்த திருவேடம் பூண்ட மெய்யடியார்களையும் கண்டபோது அணிமையில் கன்றை என்ற தாய்ப்பசு தன் கன்றை நோக்கி எவ்வாறு குழைந்து நிற்குமோ அவ்வாறு மனம்
கசிந்து பாருங்க. அந்த உரை ஆசிரியருடைய சிறப்பு, இந்த அனுபவத்துக்கு உள்ள விசேஷம் என்றது. இப்போ கன்றை என்ற பசு கற்றா, இவர் ஒரு சொல்லி சேர்க்கிறார், அணிமையில் கன்றை இருந்த பசு, அதாவது அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியிலே தாய் காட்டுகிற அன்புன்றது அது இன்னும் அது பதறும், அந்த குட்டிக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்து விடுவோம்னு பதறி கொண்டுதான் நிக்கணும் அந்த தாய் பசு. அந்த சொல்லை போட்டது அந்த பொருளை எவ்வளவு உயர்த்தது, ஒரு சொல் தான் போட்டார், அணிமையில் என்றால் அண்மையிலே கன்றை விழுந்த ஒரு பசு. இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு போக வேண்டும். அந்த படங்கள்ல சொல்வார்கள், இதெல்லாம் கேள்வி கேட்காத இதுல அனுபவிக்கப்பட வேண்டும். நகைச்சுவை நடிகர்கள் சொல்வார்கள், ஏதாவது சொல்லிவிட்டு இது அனுபவிக்கப்படணும்னு, அந்த மாதிரிதான் இது. இதெல்லாம் அனுபவத்துக்குரிய பழக்கங்கள். அணிமையில் கன்று இருந்த பசு, ஒரு சொல்லிலே அந்த ஓமையை எங்கேயோ கொண்டு போகிறேன்.
சீவன் முத்தராய் உள்ள தலைவர் தமக்கு தெளிவினை தந்த குருவினையும் திருக்கோவிலில் உள்ள திருமேனியையும் உயர்ந்த திருவேடம் பூண்ட மெய்யடியார்களையும் கண்டபோது அணிமையில் கன்றை ஈந்த தாய்ப்பசு தன் கந்தை நோக்கி எவ்வாறு குழைந்து நிற்குமோ அவ்வாறு மனம் கசிந்து உருகி நிற்பர். மலவாதனையை போக்க வல்ல பக்தி நெறியில் ஊன்றி நிற்பர். ஆதலால் குருலிங்க சங்கம வழிபாடே முத்திக்கு சிறந்த சாதனம் என்பதை அறிவாயாக.
எங்கேயோ இருந்த நம்மை எங்கெங்கயோலாம் கூட்டிட்டு வந்து அனுமங்கன்மாய் அதெல்லாம் முழங்கப்படுத்தி நம்ம சிவாயம் முழங்கப்படுத்தி எல்லாம் முழங்கு முத்தியை காட்டிட்டு இதுக்கு போறதுக்கு வழி என்னவென்று கேட்டால் பக்தி தான் வழி என்று சொல்லி கொடுத்து விட்டார்.
விளக்கம். குரு வழிபாடு முப்பொருள் இயல்பை தெளிய உணர்த்தி கட்டின் நின்றும் ஆன்மாவை விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவனெடுத்து அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றிக் கொள்ளுமாறு செய்பவரே குரு ஆவார். அவர் நம்மை போலவே தான் காணப்படுகிறார். நம்மை போலவே உண்ணல் உடுத்தல் முதலியவற்றை செய்கிறார். அது பற்றி அவரை நம்மில் ஒருவராக கருதிவிடுதல் கூடாது. அவர் சிவமே ஆவார். அகுது எவ்வாறு என்பதை காண்போம். உலகில் வாழ்கின்ற மலம் நீங்கிய தூய அறிவாகிய ஆன்மா சுத்த ஆன்மா எனப்படுவார். அவர் நான் என்னும் சீவபோதம் அறவே நீக்கியவர் நீங்கியவர் அருள் வழியே நிற்பவர். சிவன் தன் தன்மைகளை அவர்க்கு ஆக்குவான், தன் செயல்களை அவர்க்கு ஆக்குவான். அவரை தனது வியாபகத்துள் அடக்கி தானாக்கி நிற்பான். இஃது உலைத்தி தன்னை சார்ந்த இரும்பை தானாக்கி விடுதல் போன்றது எனலாம். அத்தி தனது தன்மையை இரும்புக்கு ஆக்குகிறது, தனது செயலை இரும்புக்கு ஆக்குகிறது. அந்நிலையில் இரும்பு ஒளி வீசுகிறது என்றால் அஃது இரும்பின் தன்மையோ நெருப்பின் தன்மையோ? அந்நிலையில் இரும்பு சுட்டெரிக்கிறது என்றால் அச்செயல் இரும்பின் செயலோ நெருப்பின் செயலோ? நெருப்புத்தான் அவ்வாறு செய்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை.
அதாவது முத்து நிலையிலே இந்த மூன்று நிலையிலையும் வழிபடுகிறார். குருவை வழிபடு என்கிறார், லிங்கத்தை வழிபடு என்கிறார், சங்கமத்தை வழிபடு. குரு என்றால் நம் தோற்றத்திலேயே இருப்பார், அதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். குரு என்பது ஏதோ திடீரென்று ஆகாயத்திலே சட்டை பூட்டி கொண்டு வருகிற ஒருவர் அல்ல. நம்மை போலவே இருப்பார், நம்மை போலவே உண்பார், உடுப்பார், உறப்பார், இதெல்லாம் அவருக்கு இயல்பாக இருக்கும். ஆனால் அவர் நீ என்று நினைத்து விடாதே. இப்போ ரொம்ப எளிமையாக அதை சொல்வதென்றால், அப்துல் கலாமும் காலையில் எழுப்பி பள்ளி மணிக்கு இருப்பார், காலை டிஃபன் சாப்பிட்டிருப்பார், மத்தியானம் சாப்பிட்டிருப்பார், ராத்திரி படுத்திருப்பார், இல்ல நம்ம நாம செய்யற வேலையெல்லாம் அவர் செஞ்சிருப்பார். நானும் அப்துல் கலாமும் ஒன்றாக முடியுமா? சாதாரண அறிவு நிலையிலேயே அவர்கள் வேறு, நாங்கள் வேறு. இந்த உலகியல் புத்தியிலேயே அவர் நம்மை போடு இருந்தாலும் நான் அவராக முடியாது, அவர் அவருடைய நிலை என்பது வேறு. சாதாரண உலகியல் அறிவு பெற்றவரையே நாம் நம்ம தோற்றத்தை வைத்து நம்ம போல் நினைக்க கூடாது என்றால், அருளியல் நிலை பெற்றவர்கள் அவர்களை எப்படி சொல்லுகிறார் என்றால், சிவபோதம் சீவபோதம் ஆனவர்கள். போதம் என்பது அறிவு என்று உங்களுக்கு தெரியும், போதம் என்ற சொல் அறிவு. எங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது சீவபோதம். சீவபோதம் என்றால் உயிர் அறிவு தான் எங்களுக்கு இருக்கிறது. அந்த குருமாருக்கு என்ன நடக்கும் என்றால், உயிரறிவு நீங்கி இறை அறிவு உண்டாகிவிடும். சீவபோதம் சிவபோதமாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல் என்ற உடனே அவர் சொல்லுகிறார், ஒரு இரும்பு துண்டை நெருப்புக்குள்ளே போட்டு காய்ச்சினால் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தால் அந்த இரும்பு துண்டு நெருப்பாக தெரிகிறது. அது இரும்பினுடைய ஆற்றலா என்றால் இல்லை, நெருப்பினுடைய ஆற்றல். அது தன்னை சேர்ந்த ஒன்றை தன்னை போலவே ஆக்கி விடுகிறது. அப்படி ஆக்கப்பட்டவன் தான் குரு. சிவன் தன்னை சார்ந்த அவனை தன்னறிவு பொருந்தியவனாக மாற்றி விடுவான். அவனுடைய சீவபோதம் நீக்கி சிவபோதம் ஆக்கி விடுவான். வடிவத்திலே என்ன என் தோற்றத்திலே இருக்கிறான் என்பதற்காக அவனை சாதாரணமாக நினையாதே. இதுதான் குருவினுடைய லட்சணம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.